தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒருசான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒருசான் வயிறு, அத்தியாயம் எண் 15, பழம் புஸ்தகங்கள். சுதேசி மித்திரன் வாரப்பதிப்பில் வெளிவந்தது. வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. பழம் புஸ்தகங்கள். என் வீட்டுக்கு ஒரு நாள் வாருங்கள், வந்து என் அலமாரிகளை பாருங்கள். எத்தனையோ விதமான புஸ்தகங்களை நான் வாங்கி அடுக்கி வைத்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவீர்கள். திருவள்ளிக்கேணியில் கடற்கரைக்கு உல்லாசமாக போய் வரலாம் என்று என்றைக்காவது புறப்படுவேன். பைக்ராப்ஸ் ரோட்டில் வெகு வேகமாக போய்கொண்டே இருப்பேன். பஸ் நிற்கும் இடத்திற்கு எதிரே பழைய புஸ்தகங்களை விற்று கொண்டிருக்கிறார்களே, அந்த இடத்தில் நின்று விடுவேன். பழைய புஸ்தகங்களில் மிகவும் அருமையானவை வந்திருக்கும் என்ற ஆவலோடு போய் ஒவ்வொரு கடைக்கும் முன்பும் குத்திட்டு உட்கார்ந்து கொண்டு பார்ப்பேன். அநேகமாக பத்திரிகைகளும் பள்ளிக்கூட புஸ்தகங்களுமே அங்கு காட்சியளிக்கும். இந்த புஸ்தகத்தை பாருங்க சாமி, நல்ல புஸ்தகம்தானா, பார்த்து சொல்லுங்க என்று எனக்கு பழக்கமான அந்த கடைக்காரன் தடியாயிருக்கும் ஒரு புஸ்தகத்தை எடுத்து நீட்டுவான். புஸ்தகம் மிகவும் அருமையானது, இப்போது கிடைக்காதது, எவ்வளவு விலை சொன்னாலும் வாங்கிக் கொள்வார்கள் என்று நான் சொல்வேன் என்று அவன் எதிர்பார்ப்பான். பாவம், அவனிடம் யாரோ ஏமாற்றி கொடுத்திருப்பார்கள். 30 வருஷத்துக்கு முன் அச்சான ஒரு டைரக்டரியாக இருக்கும் அது, பொட்டலம் கட்டத்தான் உபயோகப்படும். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டால் அந்த ஏழை கடைக்காரனுக்கு அதிக ஏமாற்றம் உண்டாகும். ஏதோ ஒரு விதமாக சொல்லிவிட்டு என் வேலையை கவனிப்பேன். அவனிடம் இப்படி உள்ள புஸ்தகங்களுக்கு இடையே சில ரத்தினங்கள் ஒழித்து கொண்டிருக்கும், அதன் அருமை அவனுக்கு எங்கே தெரியப் போகிறது? கருணாநிதி மாத்திரை விளம்பர புஸ்தகம், ஆதங்க நிக்கரக ஔஷதாலய கேட்டலாக், நவீன நாகரீக மங்கையர் ஒப்பாரி, தடபுடல் சிங்காரி முதலிய பல பட்டடை சரக்குகளுக்கு நடுவே எங்கேயும் கிடைக்காமல் நான் அலைந்து கொண்டிருந்த விரலி விடு தூதின் பழம் பதிப்பு நறுக்கு வேலை இல்லாதது கிடைக்கும். இந்த மாதிரியான அனுபவம் இருப்பதனால்தான் திருவள்ளிக்கேணி கடற்கரைக்கு போகும் வழியில் உள்ள பழம் புஸ்தக கடைகளை நான் பாராமல் அப்பால் போவதில்லை. உண்மையை சொல்ல போனால் கடற்கரைக்கு போவதென்று திட்டம் போட்டு போன பல தடவைகளில் பெரும்பாலும் பழைய புஸ்தக கடைகளை ஒவ்வொன்றாக சோதித்து பார்ப்பதிலேயே பொழுது போய்விடும். அங்கிருந்தபடியே கடற்பக்கம் தலையை திருப்பி பார்த்துவிட்டு வீட்டை நோக்கி திரும்பி விடுவேன். இங்கிலீஷ் தமிழ் இரண்டு பாஷைகளில் எந்த புஸ்தகமாக இருந்தாலும் பார்க்காமல் விடுவதில்லை. வாங்குவதை பற்றி சொல்ல வேண்டுமா? பீச்சில் இருந்து திரும்பி போகும்போது வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு சாத்துக்குடி பழங்களை கையில் எடுத்து பார்த்த அளவோடே போவேன். திரும்பி வரும்போது ஆரஞ்சு ஞாபகமே இராது, இருந்தாலும் அதற்கு பணம் இராது. நான் தான் அந்த பணத்திற்கும் சேர்த்து அருமையான புஸ்தகங்களை வாங்கிவிடுகிறேனே. எவ்வளவோ மலிவாக புஸ்தகங்களை வாங்கிவிடுவதாக ஞாபகம். மறுநாள் அந்த புஸ்தகங்கள் கிடைக்குமா என்ன? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காசுள்ள போதே வாங்கிக்கொள். எனக்கு எந்த மாதிரி புஸ்தகங்களில் பிரியம் அதிகம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அது முடியாத காரியம். என் வீட்டில் பிரெஞ்சு பாஷை பாலபாடம் இருப்பதைக் கொண்டு அந்த பாஷையில் ஓரளவு பிரதம முயற்சி செய்திருப்பேன் என்று நீங்கள் எண்ணலாம். அதை கடற்கரையில் பார்த்தபோது இதை வாங்கி வைப்போமே, என்றைக்காவது படித்து பழக்கம் செய்து கொள்ளலாம், பண்ணிக்கொள்ள எண்ணும் போது புஸ்தகம் கையில் இல்லையே என்று அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது என்று அதை வாங்கி உள்ளே பிரித்து பார்த்தேன். அலமாரியில் கொண்டு வந்து வைத்தேன். அதை அப்புறம் பார்க்க அவகாசம் எங்கே? என் பக்கத்து வீட்டில் மலையாளி ஒருவர் இருந்தார். அவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் சொல்லிக் கொடுத்தார். எழுத்து கூட்டி வாசிக்க தெரிந்ததுதான் தாமதம். பழைய புஸ்தகங்கள் 20 எல்லாம் மலையாளம் என் அலமாரியில் ஏறின. ஒரு நாள் என்னுடைய அலமாரியை நிரப்பும் கைங்கரியத்தில் அதிக பங்குக்கு பொறுப்பாளியாகிய ஒரு கடைக்காரன் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி 12 தொகுதிகளை வைத்திருந்தான். எல்லாம் நன்றாக பைண்டு செய்தவை. சாமி, இப்படியே எல்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள், சல்லீசாக தருகிறேன் என்றான். எவ்வளவோ அருமையான விஷயங்கள், அபூர்வமான படங்கள் இருக்குமாகையால் வாங்கி போடலாம் என்று ஆசை உண்டாகிவிட்டது. விலை விசாரித்தேன். பேரம் பேசி ஒவ்வொரு தொகுதியும் 1.5 ரூபாய் என்று முடிவு கட்டி கடைக்காரன் தலையிலேயே அந்த பாரத்தை என் வீட்டளவும் சுமக்க செய்து கொண்டு வந்து சேர்த்தேன். அந்த சுமையை அலமாரியிலே வைக்க முடியுமா என்ன? ஒரு பலகையில் அடுக்கி வைத்தேன். இவ்வளவு ஆசையோடு வாங்குகிறேனே, இவற்றையெல்லாம் வாசிக்கிறேனா? அது வேறு விஷயம். வாங்கும் போது வாசித்து விட்டுத்தான் மறுகாரியம் பார்க்கிறதென்று தீர்மானம் செய்து கொள்வேன். புஸ்தகம் அலமாரியில் ஏறிவிட்டால் புஸ்தகம் நம்முடையதுதானே, நிதானமாக வாசித்துக் கொண்டால் போகிறது என்று எண்ணுவேன். போதாக்குறைக்கு அந்த எண்ணத்தை பலப்படுத்த கிணற்று நீரை வெள்ளம் கொண்டு போகுமா என்ற பழமொழி வேறு சேர்ந்து கொள்ளும். பல புஸ்தகங்களை பாதி பாதி படித்திருப்பேன். பலவற்றை ஓர் அத்தியாயம் வாசித்திருப்பேன். புரட்டி பார்த்துவிட்டு வைத்தவைகளே அதிகம். அப்புறம் புஸ்தகம் நம்முடையது என்ற திருப்தியோடு நிற்பதாகத்தான் இருக்கும். இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லி வாங்கி 5 வருஷ காலமாயிற்று. யாரோ ஒரு வெள்ளைக்காரர் ஹிமாலய யாத்திரை பற்றி ஒவ்வொரு வாரமும் அதில் எழுதியிருப்பதை ஒரு தடவை புரட்டி பார்த்தபோது தெரிந்து கொண்டேன். அது முதல் ஹிமாலய சம்பந்தமான புஸ்தகங்களை சேகரிக்க தொடங்கினேன். பழைய புஸ்தக கடைகளில் எந்த புஸ்தகம் வராது? ஹிமாலயத்தை பற்றிய புஸ்தகம் தானா? காண்டாமிருகத்தை பற்றிய புஸ்தகம் வேண்டுமா? கிடைக்கும். எறும்பை பற்றிய புஸ்தகம் வேண்டுமா? கொஞ்சம் பொறுமையோடு எறும்பு உருவது போல ஒவ்வொரு வாரமும் போய் பார்த்து தேடினால் அதுவும் கிடைக்கும். பெருக்கல் வாய்ப்பாடு கிடைப்பது பெரிதல்ல. அதோடு சேர்ந்தாற்போல் திரிகோணமிதி புஸ்தகமும் வாங்கலாம். புதிய புஸ்தகங்களை விற்கும் கடைகளுக்கு போய் கேளுங்கள். இந்த சமதர்மம் இங்கே இருக்கவே இருக்காது. கம்பராமாயணம் வாங்கும் கடையில் தேசிங்கராஜன் கதை கிடைக்காது. அதெல்லாம் குஜிலி கடையிலே கிடைக்கும் என்று பரிகாசத்தோனியோடு அந்த புஸ்தக கடைக்காரர் சொல்வார். திருவள்ளிக்கேணி பீச்சில் உள்ள புஸ்தக வியாபாரியிடம் இந்த சாதி பிரிவினை இல்லை. இல்லற லீலைகளை 1.5 அணாவுக்கு வாங்கி பாக்கி உள்ள 1.5 அணாவுக்கு பட்டினத்தார் பாடலை வாங்கலாம். மாதர்கள் ஒப்பாரியை வாங்க வேண்டுமென்ற நிர்பந்தமில்லை. அதோடு அளவு சரியாக இருப்பதனால் கடைக்காரன் ஜோடி சேர்த்து வைத்திருக்கும் 4 மணிக்கடியை நாம் வாங்கிக் கொள்ளலாம். ஆகவே ஹிமாச்சலத்தை பற்றிய புஸ்தகங்கள் எனக்கு கிடைக்காமலா போகும்? சில புஸ்தகங்கள் கிடைத்தன. ஹிமாச்சலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசையிலிருந்து புஸ்தகம் வாங்கியிருந்தால் எல்லாவற்றையும் படித்திருப்பேன். கடைக்காரன் சிபாரிசால் பத்திரிகை தொகுதியை வாங்கினேன். அவற்றை வாங்கியதால் கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். நான் புரட்டி பார்த்ததால் ஹிமாலய கட்டுரை கண்ணில் பட்டது. அது கண்ணில் பட்டதால் ஹிமாலய புஸ்தகங்களை துழாவி தேடி கண்டுபிடித்து வாங்கினேன். 6 வருஷங்களுக்கு முன், அதாவது இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வாங்குவதற்கு முன் ஹிமாலயத்தை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் இன்றைக்கும் எனக்கு தெரியும். புஸ்தகங்கள் இருக்கின்றன, ஆனால் நான் அதை படித்தால் தானே ஹிமாச்சலம்தான் இருக்கிறதே, நான் போய் பார்த்தேனா? அது மாதிரி தான் இதுவும். கடிதாசு பஞ்சம் வந்தாலும் வந்தது. என் மனைவியினுடைய பிரார்த்தனை பலித்தது. நான் வாங்கின பிரம்மாண்டமான பத்திரிகை தொகுதிகளை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது. மெழுகும் பொழுதெல்லாம் அந்த புஸ்தகங்களை அப்புறப்படுத்தும் தொல்லையை அவளல்லவா அறிவாள். இந்த புஸ்தகங்களை எப்போது படிக்கப் போகிறீர்கள் என்று சிரித்து கொண்டே அவள் கேட்பாள். அதற்கு சமயம் வரும் என்று நான் தீர்க்க தரிசனத்தோடு சொல்பவனை போன்ற தோரணையில் பதிலளிப்பேன். காகித பஞ்சம் வந்தது. போன வருஷம் வழக்கம் போல் எங்கள் வீட்டுக்கு பழம் பத்திரிகை வாங்கி கொண்டு போகும் பேப்பர்காரன் ஒரு நாள் வந்தான். அவன் கண்ணில் அந்த பத்திரிகை தொகுதிகள் பட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என் மனதை கலைத்து விற்றுவிடலாம் என்று எண்ணும்படி செய்துவிட்டான். கையில் 12 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தராசுக்கு கூட வேலை வைக்காமல் கொண்டு போய்விட்டான். 6 ரூபாய் லாபம். என் மனைவிக்குத்தான் அதிக சந்தோஷம். பெரிய குப்பை ஒழிந்தது என்று அவள் குதூகலித்தாள். ஒரு விதத்தில் லாபம் அடைந்ததாக நான் எண்ணினாலும் எதையோ பறிகொடுத்து விட்டார் போன்ற உணர்ச்சி மாத்திரம் மாறவில்லை. நம்முடைய வீட்டில் 6 வருஷங்கள் இருந்து நாம் படித்தோமா? இப்பொழுதும் நம் வீட்டில் இருப்பதாக எண்ணிக்கொள்ளலாமே என்று சமாதானம் சொல்லிக் கொள்கிறேன். வேண்டுமானால் ஹிமாச்சலத்தை பற்றிய மற்ற புஸ்தகங்கள் இருக்கின்றனவே, அவற்றை படித்தால் போதாதா என்று கூட சில சமயம் தோன்றுகிறது. ஆனாலும் மனசு அமைதி பெறவில்லை. பழைய புஸ்தகங்களின் மகிமையே மகிமை. ஒருசான் வயிறு. 15 பழம் புஸ்தகங்கள் நிறைவு பெற்றது.